அனைத்து சமயத்து மெய்ப்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்ப்பொருள் இயேசுவே.
வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, இந்த நல்ல ஜெப நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பல்வேறு இடங்களில் இருந்து இந்த நேரத்திலே ஒருமனப்பட்டு உமை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கானாலும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களுக்குள்ளே நீர் கொடுத்திருக்கிற இந்த ஆவியின் ஒருமனப்பாட்டிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கடந்த நாட்களிலே நாங்கள் ஜெபித்த ஜெபங்களுக்கு நீர் எங்களுக்கு பதில் கொடுத்தீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களுடைய தேவைகளை சந்தித்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை வழிநடத்தின கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நிகழ்ச்சியை கேட்கிற அனைவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் உண்மை அறிந்து கொள்ளும் அறிவுக்குள்ளே வர கிருபை தந்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். பாவங்களிலிருந்து கொடுத்த விடுதலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வியாதியிலே கொடுத்த விடுதலைக்கான உமக்கு ஸ்தோத்திரம். பிரச்சனையான சூழ்நிலையிலே உடைய வசனத்தினாலே உடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த சரியான வழிநடத்தல்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலத்திலேயும் கிறிஸ்து பிறப்பு பண்டிகைக்காக ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த பண்டிகை காலங்களிலேயும் உம்மை குறித்து மேலும் அதிகமாய் அறிந்து கொள்ள, இன்னும் அதிகமாய் உம்மை நேசிக்கும் அனுபவங்களை பெற்றுக்கொள்ள நீரே அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலேயும் பிரிந்து கிடக்கிற குடும்பங்களை நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம். அப்பா, கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் நேசிக்க முடியாமல், ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிய முடியாமல், ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுக்க முடியாமல், ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாமல் விலகி போக திட்டமிட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பார்த்து அவர்களை உம்முடைய அன்பிற்குள்ளே அரவணைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாட்களிலேயும் வீடு கட்டும் பணியிலே இருக்கிறவருடைய வாழ்க்கையிலே பக்கத்து வீட்டுக்காரர்களால் பிரச்சனை என்று எங்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறவர்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அண்டை அயலகத்தாரோடு கூட அவர்கள் சமாதானமாய் இருக்கத்தக்கதாக எல்லா காரியங்களையும் சீர்படுத்தி தாரும். விட்டுக் கொடுக்கும் மனப்பக்குவத்தை நீர் தாரும். இந்த உலகத்துக்கு நாங்கள் வரும்பொழுது எதையுமே கொண்டு வந்ததில்லை ஐயா. இந்த உலகத்திலிருந்து நாங்கள் கடந்து செல்லும் பொழுது எதையுமே கொண்டு போக போகிறதில்லை. இந்த உலகத்திலே நாங்கள் கடந்து போகிற நாட்களிலே அனித்தியமான பொருட்கள் மேலே ஆசை வைத்து மனிதர்களை பகைத்து வாழாதபடி உம்முடைய அன்பினாலயங்களை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தகப்பன, இந்த நாட்களிலேயும் இரத்த அழுத்த வியாதியினாலும் சர்க்கரை நோயினாலும் பாதிக்கப்பட்டு வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் இறங்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். தன்னுடைய உணவு பழக்க வழக்கங்களை குறித்து கவனமாக இருக்க நீரை உதவி செய்தலும், மருத்துவமனையிலே சோதனையை தாண்டி ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அப்படி மன கலக்கங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடும், அவர்களுக்கு சமாதானத்தை தாரும் ஐயா. நீர் அவர்களோடு கூட இருக்கிறீர் என்பதை உணர்ந்து கொள்ளும் உணர்வை தாரும். ஆண்டவரே, கேன்சர் வியாதியினாலே பாதிக்கப்பட்டு பயத்தோடும் கலக்கத்தோடும் இருக்கிற பிள்ளைகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் இறங்கி அற்புதமாய் ஆச்சரியமாய் அவர்களுக்கு சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கொடுக்கப்படுகிற சிகிச்சைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தாலும் அது சரீரத்தில் ஏற்ற விதமாய் வேலை செய்ய கிருபை தாரும். ஆண்டவரே, நீர் அவர்களோடு இருக்கிறீர் என்ற உண்மையை உணர்ந்து வாழ உதவி செய்தலும், மரண படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த நேரத்திலே நினைவு கூறுகிறோம். மரண பயம் எல்லாவற்றையும் அகற்றி மரண இருளின் பள்ளத்தாக்கினை நடந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடிமனை தேற்றும் என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உம்முடைய பாதத்திலே கடந்து வர நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அறுவை சிகிச்சை பெற்ற பிறகு சிகிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். சீக்கிரமாக நல்ல சுகம் பெற்று வீடுகளுக்கு திரும்ப கிருபை தாரும். சிறுமுலையிலே பாதிப்பு ஏற்பட்டு அதன் விளைவாக சரீரத்தின் மற்ற பகுதிகளிலே ஏற்பட்டிருக்கிற பலவீனங்களை உடைய சமூகத்திலே நினைவு கூறுகிறோம். கர்த்தர்தாமே, உடைய பிள்ளைகளை தொட்டு நீர் குணமாக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். எடுக்கப்படுகிற சிகிச்சைகளிலே கர்த்தர்தாமே ஆலோசகராய் இருந்தாலும் சரியான வைத்தியர்களிடத்திலே நீர் அவர்களை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இந்த நேரத்திலேயும் வாலிபர்கள் மத்தியிலே ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. சிறுவர்கள் மத்தியிலே ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கிராமங்களிலே போய் கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் உடைய பரிசுத்தாவினாலே நிரப்பியறலும், உடைய வல்லமையினாலே நிரப்பியறலும். ஆத்ம பாரத்தோடு உடைய பிள்ளைகள் செய்கிற இந்த பணிகளிலே நல்ல கனிகளை காண நீர் கிருபை தாரும். நிலைத்திருக்கும் கனிகளை காண கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த வாரத்திலேயும் இந்த நாளிலேயும் தங்கள் பிறந்த நாளை, தங்களுடைய திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதித்தரலும். இந்த நாட்களிலே தங்களுக்கு அருமையானவர்களை இழக்க கொடுத்த யாராவது துக்கத்தோடு இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு உடைய ஆறுதலையும் தேர்தலையும் தந்து எதிர்காலத்தில் நீர் அவர்களோடு இருக்கிறேன் என்ற நிச்சயத்தோடு அனுதினமும் கடந்து செல்ல நீரே அருள் புரியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மிகவும் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
பிரியமானவர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிரான்ஸ்வர்ல்ட் ரேடியோவின் தமிழ் ஒலிபரப்பு. ஒவ்வொரு வாரமும் ஞாயிறு முதல் வியாழன் வரை வேத ஆராய்ச்சி எனும் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. இந்நாட்களிலே இந்த வேத ஆராய்ச்சியிலே நாம் வேத புத்தகத்திலே எண்ணாம புத்தகத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியிலே எண்ணாமும் 26-27 அதிகாரங்களை சிந்திக்கப் போகிறோம். இந்த 26 அதிகாரத்திலே ஆண்டவர் கட்டளையிடுகிற இரண்டாவது குடிமதிப்பு, அதாவது ஜனத்தொகை கணக்கெடுப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். ஜனங்களுடைய கணக்கெடுப்பானது சீனாயிலே 38 ஆண்டுகளுக்கு முன் நடந்தது. இப்பொழுது விரைவிலே அவர்கள் கானானை சுதந்திரிக்கப் போகிறார்கள். அந்த தேசமானது 12 கோத்திரங்களுக்கும் பிரித்து கொடுக்கப்பட வேண்டும். இதற்காக குடிமதிப்பு மிக மிக அவசியம். எனவே கணக்கெடுத்தல் நடைபெறுகிறது. எண்ணாமத்தினுடைய ஒரு புதிய பகுதியின் ஆரம்பமாக இந்த அதிகாரம் காணப்படுகிறது. புதிய சந்ததி ஆண்டவருடைய வாக்குத்தத்த நாட்டிற்குள்ளே பிரவேசிப்பதற்கு ஆயத்தமாகிறது. 26 அதிகாரத்திற்கு பின்னால் உள்ள அதிகாரங்களில் அவர்கள் வாக்குத்தத்த நாட்டை அடைவதற்கு ஆயத்தங்களை செய்வதை நாம் பார்க்கிறோம். முதல் மக்கள் தொகை எண்ணப்படும் பொழுது 38 ஆண்டுகளுக்கு முன் லேவியரை தவிர மற்ற இஸ்ரவேலரில் 20 வயதிற்கு மேற்பட்ட ஆண்கள் 603,550 என்று நாம் பார்த்தோம். ஆனால் 38 ஆண்டுகளுக்கு பின் 601,230 பேர் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். முதலாவது எண்ணப்பட்டவர்களில் காலேபும் யோசுவாவும் மோசேயும் தவிர மற்ற யாவரும் மரணமடைந்திருந்தார்கள். இங்கே நாம் பார்க்கும்பொழுது மொத்த எண்ணிக்கையிலே 1,820 பேர் குறைவுபட்டவர்களாக இருக்கிறார்கள். இந்த குறைவுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய தண்டனை என்று சொல்வதை விட தேவனால் அழைக்கப்பட்ட, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளின் அவிசுவாசம் என்றே நாம் சொல்லலாம். தேவனுக்கு கீழ்ப்படியாமை அவருடைய சந்ததியின் வளர்ச்சியை குறைத்துவிட்டது. கீழ்ப்படியாமைக்கு காரணம் அவிசுவாசம். சிமியோனின் கோத்திரத்திலே 37,000 பேர் குறைவாயிருக்கிறார்கள். என்ன ஒரு வித்தியாசமான எண்ணிக்கை பாருங்கள். ஏன் தெரியுமா? வாதையினாலே இந்த கோத்திரம் அதிகமாக அழிக்கப்பட்டிருந்தது. காரணம், சிம்ரி தேவனுக்கு விரோதமான பாவத்தை சபையார் அனைவருக்கு முன்பாக துணிகரமாய் செய்தான். அவன் வேசித்தனம் பண்ணினான். இந்த சிம்ரி சிமியோன் கோத்திரத்தைச் சேர்ந்தவன். தேவனுடைய வாதை அந்த குடும்பத்தை அதிகமாய் பட்சித்து போட்டது என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனக்கு அன்பான சகோதரனை சகோதரியே, தேவனுக்கு விரோதமான துணிகரம் கொண்டு நாம் பாவத்திலே நம்மை ஈடுபடுத்திக் கொள்வோம் என்றால் தேவன் நிச்சயமாக பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறார். அவர் தம்மை பரியாசம் பண்ணுவதற்கு ஒருபொழுதும் இடம் கொடுப்பதில்லை என்று வேதம் சொல்கிறது. நாம் ஆண்டவரை பரீட்சை பாராதிருக்கவும், ஆண்டவருக்கு பிரியமாய் அவர் எதிர்நோக்குகிற பரிசுத்தத்தை நம்முடைய வாழ்க்கையின் எல்லை எங்கும் கொண்டு தேவனை பிரியப்படுத்தி வாழ ஒருமுறை கூட நாம் அவருடைய கரத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தரே நமக்கும் அவருடைய கிருபையை தருவாராக. எண்ணாமும் 14 அதிகாரம் 29 வசனத்தை சற்றே நாம் திருப்பி பார்ப்போம் என்றால் ஆண்டவர் சொல்லுகிற வேதனையான வார்த்தைகள் அங்கே காணப்படுகின்றன. கவுனிங்கள், வாசிக்கிறேன். எண்ணாமும் 14 அதிகாரம் 29 வசனம். இந்த வனாந்தரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும். உங்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுமுறுத்திருக்கிறவர்களுமாகிய அனைவரின் பிரேதங்களும் விழும். கவனித்தீர்களா? கர்த்தரே இதை சொன்னார், இதை நிறைவேற்றினார். பழைய சந்ததி முழுவதுமாய் வனாந்தரத்திலே அழிக்கப்பட்டுவிட்டது. இப்பொழுது புதிய சந்ததியினர் இருக்கிறார்கள். பழைய சந்ததியினரில் காலேபும் யோசுவாவும் தவிர அனைவரும் இறந்து போனார்கள். ஆனால் 20 வயதிற்கு கீழானவர்களை கர்த்தர் ஒன்றும் செய்யவில்லை. ஒருவேளை இந்த 20 வயது என்பது நம் வாழ்க்கையை குறித்து நாமே கணக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வயது, உத்தரவாதம் நிறைந்த வயது என்பதை ஆண்டவர் சுட்டிக்காட்டுவதற்காக இவ்வாறு செய்தாரோ என்னவோ நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கென்று ஒரு உத்தரவாதம் உண்டு. நீங்கள் 20 வயதை கடந்த ஒருவராயிருப்பீர்கள் என்றால் உங்கள் காரியத்தை குறித்து தேவன் உங்களிடத்திலேயே கணக்கு கேட்பார் என்பதை குறித்து மறந்து போகாதிருங்கள். இந்நாட்களிலே சிறு பிள்ளைகளுக்கு ஞான ஸ்நானம் நாம் கொடுக்கும்பொழுது பெற்றோர் சிறு பிள்ளைகளின் ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக உத்தரவாதம் கொடுக்கிறார்கள். நாங்கள் இவர்களுக்கு பொறுப்பாளிகள். இவர்களுடைய ஆவிக்குரிய நிலைமையிலே இவர்கள் வளர்வதற்கு நாங்கள் உத்தரவாதிகள் என்று பொறுப்பெடுக்கிறார்கள். ஒருவேளை சற்று பின் நாட்களிலே அவர்கள் திருச்சபையின் ஒழுங்கின் பிரகாரமாய் தங்களுக்கு தாங்களே உத்தரவாதிகள் என்று சொல்லி திடப்படுத்தலின் மூலமாக தங்கள் உத்தரவாதத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். சிறு பிள்ளைகளுக்காக உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிற நாம் அந்த உத்தரவாதத்தை நிறைவேற்றுகிறவர்களா இருக்கிறோமா என்று எண்ணி பார்ப்போம். எந்தெந்த சிறு பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம் என்று பொறுப்படுத்தோமோ அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோமா என்பதை எண்ணி பார்ப்போம். அந்த பிள்ளைகள் ஓய்வு நாள் பள்ளிக்கு செல்கிறார்களா, வேத வசனங்களை படிக்கிறார்களா என்பதை குறித்து நாம் கருத்துள்ளவர்களா இருக்கிறோமா என்பதை யோசித்து பார்ப்போம். அந்த பிள்ளைகள் வாசிக்கக்கூடிய நல்ல புத்தகங்களை நாம் வாங்கி கொடுக்கிறோமா என்பதை சற்றே எண்ணி பார்ப்போம். நாம் கொடுக்கும் வாக்குகளை காத்துக்கொள்ள கவனமாயிருக்க வேண்டும். திருமண வாழ்க்கையிலேயும் அநேக உத்தரவாதங்களை கொடுக்கிறோம். உனக்கு நான், எனக்கு நீ என்று சொல்கிறோம். மரணம் பிரிக்கு மட்டும் உன்னை காப்பேன், உன்னை நேசிப்பேன், உனக்கு கீழ்ப்படிவேன் என்றெல்லாம் நாம் பொறுப்பெடுக்கிறோம். இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிறோமா என்பதை குறித்து கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். புதிய வருடங்களிலே புதிய தீர்மானங்களை எடுக்கிறோம். இல்லையென்றால் நம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இந்த புதிய வருடத்திலே நான் இப்படியெல்லாம் இருப்பேன், நான் இதையெல்லாம் பொறுப்போடு செய்வேன், நான் ஆண்டவருக்கு இதை செய்வேன் அதை செய்வேன் என்று நாம் திட்டம் வகுத்துக் கொள்கிறோம். அன்பான சகோதரனே, சகோதரியே, இப்பொழுது ஒரு புதிய வருடத்தை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறோம். புதிய வருட தீர்மானங்கள் தோற்று போகா வண்ணம் இருக்கத்தக்கதாக நம்மை ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய தீர்மானங்கள் தோற்று போகாத வண்ணம் அந்த தீர்மானத்திலே நான் நிலைத்திருக்க எனக்கு உமது கிருபையை தாரும் என்று நாம் அவரை நோக்கி கெஞ்சுவோம். நீர் கணக்கு கேட்கும் பொழுது நான் உத்தரவாதி ஐயா, உம்முடைய அன்பின் கரத்தினாலே நான் அரவணைக்கப்பட வேண்டும் ஆண்டவரே, உம்முடைய நியாய தீர்ப்பு எனக்கு எதிராக செயல்பட்டு விடக்கூடாது என்ற வாஞ்சியோடு கூட கெஞ்சுதலோடு அவரண்டை வருவோம். நாம் நம்முடைய உத்தரவாதத்தை நிறைவேற்ற ஆண்டவர் புதிய ஆண்டிலேயும் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. தொடர்ந்து எண்ணாமும் 27 அதிகாரத்துக்குள்ளே நாம் கடந்து செல்வோம் என்றால், பெண்களின் தேவைகளை ஆண்டவர் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுக்கிற கிருபையை குறித்தும் மோசேயினுடைய மரணத்திற்கான ஆயத்தத்தை குறித்தும் நாம் பார்க்கிறோம். இந்த 27 அதிகாரத்திற்கு நாம் ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால் ஒரு புதிய சந்ததி என்று சொல்லலாம். முதலாவது ஜனத்தொகை கணக்கெடுப்பு எண்ணப்படுகிற வேளையிலே இருந்தவர்களிலே இப்பொழுது யோசுவாவும் காலேபும் மோசேயும் மாத்திரமே இருக்கிறார்கள். 40 ஆண்டுகளிலே ஒரு சந்ததியே மாண்டு போய்விடுகிறது. அன்று 20 வயதிற்கு கீழிருந்தவர்கள் மட்டுமே இப்பொழுது பெரியவர்களாய் இருக்கிறார்கள். இந்த இஸ்ரவேலர்கள் ஒரு புதிய சந்ததியாயிருக்கிறார்கள். புதிய சந்ததி புதிய பிரச்சனைகளோடு காத்திருக்கிறது. ஒரு சந்ததி மற்ற சந்ததியை புரிந்து கொள்வது ஒரு பிரச்சனையாகவே இருக்கிறது. ஒவ்வொரு சந்ததியும் வெவ்வேறு விதமான பிரச்சனையை எதிர்நோக்குவதை நாம் பார்க்கிறோம். நாம் சிறுவர்களாக இளைஞர்களாக இருந்தபொழுது பெரியவர்கள் அல்லது முதியவர்களுடைய தீர்மானங்கள் அவர்களுடைய ஆலோசனைகள் நமக்கு பிரச்சனைகளாய் தெரிந்தன. ஆனால் நாம் முதியவர்களாகும்போது இளைஞர்களுடைய காரியங்கள் நமக்கு மிக வேதனையானதாய் தெரிகின்றன. இதுதான் இன்றைய மனிதனுடைய சுபாவமாய் இருக்கிறது. இங்கே 27 அதிகாரம் ஒரு புதிய பிரச்சனையோடு ஆரம்பமாகிறது. இந்த புதிய பிரச்சனையை தீர்ப்பதற்காக மோசேயினிடத்திலே இந்த பிரச்சனை கொண்டுவரப்படுகிறது. மோசேக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அவர் தேவனிடத்திலே முறையிடுகிறார். ஏனென்றால் அண்டைய நாடுகளுடைய சட்டங்களின் பிரகாரமாகவும் இந்த பிரச்சனையிலே பெண்களுக்கு சாதகமான காரியத்தை கொடுக்கக்கூடியதாக இல்லை. ஏனென்றால் பெண்கள் பெண்களாக கருதப்படவில்லை. ஏன், பெண்கள் மனிதர்களாகவே கருதப்படாத ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எண்ணாமும் 27 அதிகாரம் 1 வசனத்திலே செலோபியாத்தின் குமாரத்தியினுடைய பிரச்சனை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் மிக அருமையான ஒரு வசனம். கவனியங்கள், வாசிக்கிறேன். யோசேப்பின் குமாரனாகிய மனாசேயின் குடும்பங்களில் மனாசேயின் குமாரனாகிய மாயீரின் மகனான கிலேயாத்துக்கு பிறந்த ஏபேருக்கு புத்திரனாயிருந்த செலோபியாத்தின் குமாரத்திகளாகிய மக்லாள், நோவாள், ஒக்லாள், மில்காள், திர்சாள் என்பவர்கள் வந்து பிள்ளைகளுக்கு பெயரிடுவதை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருப்போம் என்றால் இந்த பிள்ளைகளுடைய பெயர்களிலிருந்து கூட நாம் தெரிவு செய்து கொள்ளலாம். செலோபியாத்திற்கு இந்த 5 பெண்கள் மாத்திரமே இருந்திருக்கிறார்கள், ஆண் பிள்ளைகள் இல்லை. எண்ணாமும் 26 அதிகாரம் 53 வசனத்தின் பிரகாரமாக ஆண்களுக்கே சொத்தில் உரிமை உண்டு என்று வாசிக்கிறோம். இந்த வாக்குத்தத்த நாடு பிரித்து கொடுக்கப்படுகின்ற பொழுது ஆண்களுக்கு மாத்திரமே கொடுக்கும்படி இந்த உரிமையை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கிறார். ஆனால் மனாசேயின் கோத்திரத்தில் உதித்த செலோப்பியாத் ஆண் வாரிசில்லாமல் இறந்து விடுகிறான். இவனது குமாரத்திகளாகிய 5 பெண்களும் இவனது சுதந்திரம் தங்களுக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் உரிமையாக வேண்டும் என்று மோசேயினிடத்திலே முறையிடுகிறார்கள். இங்கே தேவனுடைய பார்வையிலே அந்த நிலம் அவருடையது. அவர்கள் அங்கே தங்குகிற பரதேசிகளாய்த்தான் இருந்தார்கள். இந்த அடிப்படையிலே கர்த்தரால் ஒரு குடும்பத்திற்கு கொடுக்கப்பட்ட காணியாட்சி அக்குடும்பத்தினின்று அகன்று விடுவது சரியல்ல என்ற கருத்து எப்பொழுதுமே நிலவி வந்தது. எனவே இது நியாயம் என்று கருதப்பட்டு குமாரன் இல்லாமல் இறந்ததால் குமாரத்திக்கும் குமாரத்தி இல்லாவிட்டால் தகப்பனுக்கு கிட்டின உறவின் முறையானுக்கும் நிலம் கொடுக்கப்பட வேண்டும் என்ற தீர்மானம் இங்கே தேவனால் கொடுக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். அருமையான சகோதரிகளே, பெண்களுக்கு சம உரிமை பேசும் இந்த நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் பெண்களுக்கு அருகிலேயே இருக்கிறார். அவர்களுக்கு சம உரிமை கொடுப்பதிலே தேவனும் சித்தமுள்ளவராய் பொறுப்புள்ளவராய் இருக்கிறார். இன்று மட்டுமல்ல, அன்றும் அவர் அதையே எண்ணமுடையவராய் இருந்தார். ஆண்டவர் அவர்களையும் நேசிக்கிறார். அவர்களையும் அவர்களுக்குரிய பங்குகளை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இதைத்தான் இந்த வேத பகுதி நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. மோசேயினிடத்தில் வந்து முறையிடுகிறார்கள். ஒருவேளை என்ன சொல்லியிருப்பார்? பிள்ளைகளே, எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஒன்று நான் செய்கிறேன், சட்டத்திட்டங்களையும் நியாயப்பிரமாணங்களையும் நான் பார்ப்பேன் என்றால் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. ஒன்று செய்கிறேன், உங்களுடைய காரியத்தை கர்த்தரிடத்திலே நான் எடுத்துச் செல்கிறேன் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி அவர் முறையிட்டிருப்பார். நேர்களே, அநேக நேரங்களிலே நாம் சில காரியங்களுக்கு தீர்வு காண்பதிலே திகைத்தவர்களாய் நடுக்கடலில் அலைந்து கொண்டிருக்கிற ஒரு கப்பலைப் போல அலக்கழிக்கப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோமா? சிலருடைய இக்கட்டுகளிலே தேவைகளிலே அவர்கள் நம்மிடத்தில் வந்து கேட்கும் பொழுது அவர்களுக்கு உதவ இயலாதவர்களாய் இருக்கிறோம். ஆனால் எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு வழியை, ஒரு மார்க்கத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் நம்முடைய நேரத்தை கொடுத்து நம்முடைய முழங்கால்களை முடக்கி கர்த்தருடைய பாதத்திலே கடந்து சென்று நாம் கேட்கும் பொழுது கர்த்தர் நம் ஜபத்திற்கு பதில் கொடுத்து நாம் செய்ய வேண்டிய காரியத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறவராயிருக்கிறார். இங்கே தேவன் பெண்களின் பக்கமாக, பெண்களுடைய உரிமைக்காக செயல்படுகிறார். இது மிக அற்புதமான ஒரு அதிகாரம் என்று கூறலாம். அவர்களும் தேவனுடைய பிள்ளைகள். பெண்களும் கர்த்தருடைய சாயலிலேயே உண்டாக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. எனவே பெண்களை அடிமைகளாகவோ ஈன பொருட்களாகவோ அவர்களை பயனற்றவர்களாகவோ எண்ணக்கூடாது. ஆனால் சில சமுதாயங்களிலே இன்றைக்கும் பெண் சிசு கருவிலேயே கொலை செய்யப்படக்கூடிய பழக்கம் இருக்கிறது. நம்முடைய தேசத்திலும் அது இருப்பது வேதனைக்குரிய ஒரு காரியம். அன்புக்குரியவர்களே, பெண் பிள்ளைகளுக்காக ஆண்டவர் நம்மிடத்திலே கணக்கு கேட்பார். ஒரு மிருகத்தை கூட அடித்துக் கொள்வதற்கு தயங்குகிறோம். ஒரு மிருகம் காணவில்லை என்றால் அதை தேடுகிறோம். ஆனால் தேவன் கொடுக்கின்ற கற்பத்தின் கனியை அது பெண் என்றால் தேவையில்லை என்று இன்றைய பாமர மக்களில் மாத்திரமல்ல, வசதி படைத்த வெளிநாட்டில் வாழக்கூடிய இந்தியர்களும் எண்ணுகிறார்கள். இதுதான் வேதனைக்குரிய ஒரு காரியம். தேவன் பெண்களின் அருகிலே இருக்கிறார். பெண் பிள்ளைகளின் அருகிலே நிற்கிறார். பெண்களுக்காக அவர் வாதாடுகிறார். அருமையான சகோதரிகளே, நீங்கள் தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாக இருங்கள். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குரிய உரிமைகளை உங்களுக்கு கொடுக்க காத்துக் கொண்டிருக்கிறது. தேவாதி தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்திருக்கிற உரிமைகளுக்காக நீங்கள் அவருடைய பிள்ளைகள், நீங்கள் அவருடைய ராஜாத்திகள், நீங்கள் அந்த தேவனுடைய விலையேறப்பெற்ற ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்டவர்கள். உங்களுக்குரிய உரிமைகள் உண்டு, உங்களுக்குரிய சுதந்திரங்கள் உண்டு என்று ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. நீங்களும் தேவனுடைய வார்த்தையை இன்னும் அதிகமாய் நேசியுங்கள். ஆண்டவருக்கு உங்கள் அன்பை, உங்கள் நன்றியை தெரிவியுங்கள். எண்ணாமும் 27 அதிகாரம் 8-11 வசனங்களிலே நாம் பார்க்கும்பொழுது அங்கே மற்றொரு சிறப்பான காரியத்தை வாசிக்கிறோம். இது அவருடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறதாயிருக்கிறது. ஆம், எபிரேயர் 11 அதிகாரம் 6 வசனத்திலே நாம் வாசிப்பது போல விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவர் என்றும் நாம் விசுவாசிக்க வேண்டும். இந்த விசுவாசத்தோடு அவர்கள் தேவனிடத்தில் வருகிறார்கள். தகப்பனுடைய சுதந்திரத்தை அவர்கள் தங்களுக்கென்று பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு வருகிறார்கள். அவருடைய தூர பார்வையை குறித்து நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். இன்றும் அருமையான நேயர்களே, தம்முடைய சகல ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இதை வலியுறுத்தத்தான் எபேசியருக்கு அப்போஸ்தலனாய் பவுல் எழுதும் பொழுது முதலாம் அதிகாரம் 3வது வசனத்திலே நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று எழுதியிருக்கிறார். நாம் நமது ஆசீர்வாதங்களுக்காக தேவனிடத்திலே சேருகிறவர்களாய் மட்டுமல்ல, விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தேவன் அதை நமக்கு தருவார் என்ற நிச்சயத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வர வேண்டும். ஒரு மகன் தன் தகப்பனிடத்திலே எந்த விதத்திலே உரிமையோடு கேட்கிறானோ அதை போல ஆண்டவரிடத்திலே கேட்க வேண்டும். பிச்சை கேட்கிறவர்களைப் போல கிடைக்குமா கிடைக்காதா என்ற சந்தேகத்தோடு அல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளைப் போல அவரிடத்திலே நாம் வர வேண்டும். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை தருவேன் என்று கூறியிருக்கிறார். நீங்கள் ஏன் பெற்றுக்கொள்ளவில்லை, நீங்கள் என்னிடத்தில் கேட்கவில்லை, ஆகையினாலே பெற்றுக்கொள்ளவில்லை என்பதாகவும் கர்த்தர் கூறுகிறார். தேவன் நமக்காக எல்லாவற்றையும் சவதரித்து வைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளாக ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் நமக்கு சுதந்திரித்து வைத்திருக்கிறார். செலோப்பியாத்தின் பிள்ளைகளைப் போல விசுவாசத்தோடு நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே தைரியமாய் வருவோம். அவர் நமக்கு செவி கொடுக்கிறவராயிருக்கிறபடினாலே தைரியமாக கிருபாசன தண்டையிலே சேர கடவோம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எனவே நாமும் தைரியமாய் அவருடைய கிருபாசன தண்டையிலே கடந்து வருவோம், ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வோம். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்கள் பெற்றோருடைய சொத்துக்களை நீங்கள் குடும்ப அங்கத்தினர்களாக பிரித்துக் கொள்ளும் பொழுது எல்லாருக்கும் சம பங்கை கொடுக்கிறீர்களா என்பதை குறித்து ஜாக்கிரதையாயிருங்கள். அவர்கள் பெண் பிள்ளைகள் தானே, அவர்களுக்கு திருமணத்தின் பொழுது எவ்வளவோ கொடுத்து விட்டோமே என்றல்ல, தேவனுடைய கட்டளைக்கு நான் கீழ்ப்படுகிறேன் என்ற எண்ணத்தோடு உங்கள் சகோதரிகளுக்கு சேர வேண்டிய உங்கள் பெற்றோரின் சொத்துக்களை சம பங்காக அவர்களுக்கும் கொடுங்கள். அதுவே உங்களுக்கு ஆசீர்வாதம். உங்கள் சகோதரிகளுக்கு செல்ல வேண்டிய சொத்துக்களை நீங்கள் எடுத்துக் கொள்வீர்கள் என்றால் அது உங்களுக்கும் உங்கள் சந்ததியினருக்கும் ஆசீர்வாதமாக அல்ல சாபமாய் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே ஜாக்கிரதையாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய நம்மை அர்ப்பணிப்போமா. எண்ணாவும் 27:15-17 வரை உள்ள பகுதியிலே மோசேயின் மற்றும் ஒரு சிறப்பு அம்சத்தை நாம் பார்க்க முடியும். கர்த்தர் மோசேயின் மரணத்தை குறித்து கூறுகிறார். ஆனால் அந்த வேளையிலும் கூட மோசே தனது தகப்பனுக்காவோ தன்னுடைய குடும்பத்திற்காவோ தன் பிள்ளைகளுக்காவோ தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்கவில்லை, மாறாக இஸ்ரவேலருக்காக அவன் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அன்பான ஊழியக்காரரே, உங்கள் சபையை குறித்ததான அக்கறை, சபையை குறித்ததான வாஞ்சை, சபையை குறித்ததான கண்ணீர் உள்ள ஜெபம் உங்கள் வாழ்க்கையிலே உண்டா என்பதை எண்ணி பாருங்கள். இங்கே சபையை குறித்து மோசே கூறுகிற ஜெபத்தை பார்ப்போம். எண்ணாவும் 27:16-17. கர்த்தருடைய சபை மேய்ப்பெண் இல்லாத மந்தையைப் போல் இராதபடிக்கு அந்த சபைக்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கும்படிக்கும் அவர்களை போகவும் வரவும் பண்ணும்படிக்கும் மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனாய கர்த்தர் ஒரு புருஷனை அவர்கள் மேல் அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்றான். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்த கரிசனை உள்ள ஒரு தாசன் என்பது தெளிவாகிறது. அன்பான விசுவாசியே, இந்த ஜெபம் நம்மிடத்திலேயும் காணப்பட வேண்டும். இன்றைக்கு திருச்சபையின் நல்வாழ்விற்காக நாம் ஜெபிக்கிறோமா என்பதை எண்ணி பார்ப்போம். திருச்சபையிலே இன்னமும் ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை கர்த்தர் ரட்சிப்பின் பாதையிலே வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஊழியர்களுக்காக ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஊழியக்காரனாயிருக்கிற எனக்கு அன்பான சகோதரனை சகோதரியே, திருச்சபையை குறித்ததான அக்கறை பாரம் நமக்கு இருக்கும் என்றால் நாம் ஆவியின் வரத்தை பெற்ற தலைவர்களாலே திருச்சபை வழிநடத்தப்பட வேண்டும் என்பதை குறித்து கருத்தாய் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுவோம். நம்முடைய தேவைகளுக்காக மட்டுமே கர்த்தரிடத்திலே முறையிடுகிறவர்களாக அல்லாமல் தேவனுடைய திருச்சபைக்காக அவருடைய சமூகத்திலே ஜெபிக்க நாம் ஒரு தீர்மானம் செய்வோமா? மோசே என்னுடைய காலம் முடிந்துவிட்டது, இனி எப்படியும் போகட்டும் என்று யோசிக்கவில்லை. சில ஊழியர்கள் தங்களது காலத்திற்கு பின்னர் தங்கள் ஊழியமும் அதன் விளைவுகளும் தொடர வேண்டும் என்பதை குறித்து கவனம் செலுத்துகிறதில்லை. சரியான காலகட்டங்களிலே சரியான தலைவர்களை உருவாக்குகிறதில்லை. ஏனோ தானோ என்று திருச்சபைகளை மேய்ப்பெண்ணில்லாத ஆடுகளைப் போல விட்டுவிட்டு போகிற சில சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம். பல கிறிஸ்தவ ஸ்தாபனங்களை உருவாக்கி எத்தனைய பாடுகளின் மத்தியிலே அதை வளர்த்து எடுத்தவர்களும் தங்களை தொடர்ந்து சரியான தலைவர்களுடைய கரங்களிலே அவர்கள் ஒப்படைக்காததினாலே அந்த ஊழியங்கள் பாழ்பட்டு போனதை நாம் பார்க்கிறோம். இந்த நோக்கத்தோடு எந்த தரிசனத்தோடு கர்த்தர் அவர்கள் மூலமாய் அந்த ஊழியங்களை துவங்கினாரோ அது தொடர முடியாமல் போய்விடுகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு ஊழியத்திலே பொறுப்பானவர்களாய் இருந்தாலும் தொடர்ந்து கர்த்தருடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்பதை குறித்த அக்கறை உள்ளவர்களாய் இருங்கள். எனக்கு பின்னால் இதை நடத்தி செல்வதற்கு தேவனுடைய தாசன் வேண்டும் என்பதை குறித்து கரிசனை உள்ளவர்களாய் இருங்கள். ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிற பணி எந்த ஒரு பொறுப்பான பணியாயிருந்தாலும் சரி, திருச்சபையிலே கண்காணி என்று சொல்லக்கூடிய பணியாயிருந்தாலும் சரி, அல்லது ஒரு அலுவலகத்திலே முதன்மையான இடத்திலே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியாக நீங்கள் இருந்தாலும் சரி, ஆசிரியராக இருந்தாலும் சரி, ஞாயிறு பாடசாலை கண்காணிப்பாளராக அல்லது ஞாயிறு பாடசாலை ஊழியராக இருந்தாலும் சரி, எனக்கு பின் என் தேவனுடைய இந்த ஊழியமானது தொடர்ந்து நிறைவேற்றப்பட வேண்டும். என்னை விட சிறந்த தலைவர்கள் வர வேண்டும். என்னை விட இன்னும் அநேக ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தக்கூடிய ஊழியர்கள் வர வேண்டும் என்ற பாரத்தோடு செயல்பட ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். அதற்குரிய தகுதியான மக்களை ஆண்டவர் எழுப்பித்தர அதை குறித்து கரிசனையோடும் பாரத்தோடும் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கடந்த 20 ஆண்டுகளாக ஒருவேளை இந்த கர்த்தருடைய ஊழியத்திலே நீங்கள் இருக்கலாம். இப்பொழுது உங்களுக்கு 40 வயதாக இருக்கலாம், அல்லது 45 வயதாக இருக்கலாம். 60 வயது வரை நான் தானே வேலை செய்யப் போகிறேன் என்று அக்கறையற்றவர்களா இல்லாமல் இப்பொழுதே உங்களுக்கு அடுத்த தலைவர்களை ஆண்டவர் கொண்டு உங்களோடு இணைக்கும்படியாக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். கருத்தோடு ஜெபியுங்கள். கர்த்தர் சரியான நபர்களை உங்களுக்கு எழுப்பி தருவார். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு சரியான பயிற்சி கொடுக்க, ஆலோசனை கொடுக்க, வழிநடத்த மறவாதிருங்கள். நான் இருக்கும் காலத்திலேயே மற்றொரு தலைவனை உருவாக்கிவிட்டால் என்னை கொலை செய்து விடுவானே என்று பயப்படாதிருங்கள். இது கர்த்தருடைய ஊழியம், இது உங்களுடைய ஊழியம் அல்ல. உங்களுக்கு தேவன் கொடுத்த தரிசனமும் பாரமும் தொடர வேண்டுமென்றால் உங்களைப் போல இன்னும் அதிகமான ஆத்மாக்களை எதிர்காலத்திலே இந்த ஸ்தாபனம் கர்த்தருக்காக ஆதாயப்படுத்த வேண்டுமென்றால் உங்களுக்கு 55 வயதாகும் பொழுதே அந்த சகோதரனுடைய அல்லது சகோதரியுடைய கரங்களிலே பொறுப்பை கொடுத்து நீங்கள் அமர்ந்திருந்து பார்த்து அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறவர்களாகி நீங்கள் ஓய்வு பெறும்பொழுது மகிழ்ச்சியோடும் ஸ்தோத்திரத்தோடும் அந்த ஊழியத்தை மற்றொருவருடைய கருத்திலே கொடுக்க ஆண்டவர் உங்களுக்கு துணை செய்வாராக. மோசையின் ஜபத்திற்கு ஆண்டவர் உடனடியாக ஒரு பதிலை கொடுக்கிறார். நூனின் குமாரனாய யோசுவாவை தெரிந்து கொள்ளும்படியாக 18 முதல் உள்ள வசனங்களிலே ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். ஆம், இங்கே யோசுவா தெரிந்து கொள்ளப்படுகிறான். இந்த யோசுவாவினிடத்திலே மோசேனுடைய பணியை தொடர்வதற்கு மோசேனிடத்திலே காணப்பட்ட சிறப்பான அம்சங்கள் காணப்படுகிறதா என்று நாம் பார்ப்போம் என்றால், மோசேயைப் போல திறமையான ஒரு மனிதர் என்று சொல்வதற்கு முடியாது. அவர் சாதாரணமான மனிதனாகவே இருந்தார். வழிநடத்தும் திறமை, தலைமைத்துவம் இவைகளெல்லாம் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே சாதாரண தனி மனிதனாய் இருந்தார். ஆனால் சாதாரணமான மனிதனை கொண்டு தேவனால் அசாதாரணமான வேலைகளையும் செய்துவிட முடியும் என்பதற்கு அடையாளமாக யோசுவாவை பார்க்கிறோம். அருமையான சகோதரனே, சகோதரியே, என்னிலே ஒன்றுமில்லை என்று சொல்லி நாம் அநேக நேரங்களிலே வேதனைப்படுகிறோம். நான் அவர்களைப் போல இல்லை, இவர்களைப் போல இல்லை, அவர்களுடைய தாளந்து எனக்கு இல்லை, இவர்களுடைய தாளந்து எனக்கு இல்லை என்று சோர்ந்து போகிறோம். ஆனால் நாம் இருக்கும் வண்ணமாக கர்த்தரிடத்தில் நம்மை ஒப்படைக்கும் பொழுது நமக்கு தேவையான தாளந்துகளையும் திறமைகளையும் கர்த்தர் நம்மிலே கொடுத்து நம்மையும் பயன்படுத்த அவர் ஆவல் உள்ளவராயிருக்கிறார்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460406. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். 2 நாளாகமும் 14 11 2 நாளாகமும் 14 11.